நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் யூசுப் அவர்களே.
வணக்கம்.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா நேற்று முக்கியமான அறிவித்தல்களை வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றி முதலில் பேசுவோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா நேற்று அறிவித்துள்ள குறிப்பாக 5 அறிவிப்புகள் பற்றி சொல்லுங்களேன்.
ஆம், ரிசர்வ் பேங்க் நேற்று கொடுத்துள்ள அறிவிப்புகளில் முக்கியமாக ஒரு 5 அம்சங்களை பார்க்கலாம். முதலாவது வந்து ரிசர்வ் வங்கி அடுத்த 6 மாதங்களில் 100 பில்லியன் டாலர்களுக்கு அரசாங்க பத்திரங்களை வாங்கப் போகிறார்கள். அந்த பணத்தை பொருளாதாரத்தில் புழக்கத்தில் உள்ளார்கள். இரண்டாவது, கடன் வாங்குவதற்கான வட்டி விகிதத்தை 0.25% சைபர் 0.1% குறைத்துள்ளார்கள். மூன்றாவதாக, அரசாங்க பத்திரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதத்தையும் 0.25% குறைத்துள்ளார்கள். நான்காவதாக, வணிக வங்கிகளுக்கு இந்த ரிசர்வ் வங்கி கொடுக்கும் வட்டியையும் குறைத்துள்ளார்கள். இதில் அவர்கள் இன்னொரு அம்சமாக ரிசர்வ் வங்கி ஒரு கணிப்பை கொடுத்துள்ளார்கள். அதாவது, இந்த குறைந்த வட்டிகள் அடுத்த ஒரு குறுகிய எதிர்காலத்துக்குள் அதிகரிக்கப்பட வாய்ப்பில்லை என்றும் ஒரு கணிப்பை கொடுத்துள்ளார்கள்.
கொரோனா பேரிடர் காலத்தில் இப்படியான அறிவிப்பு வெளிவருவதற்கான காரணம் என்னவாக பார்க்கப்படுகிறது?
கரோனா நோய் பரவலினால் உலகம் முழுவதும் பெரும் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிலும் கூட பல வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டன. இன்னும் சில மூடும் நிலையிலேயே இருக்கின்றன, மூடப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றன. பல பேர் வேலை இழந்துள்ளார்கள். தற்பொழுது இந்த நாட்டின் வேலை இல்லாதவர்கள் 7% இருக்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிகவும் குறைந்துவிட்டது. இந்த பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தவும் வேலை இல்லாமையை குறைக்கவும் அரசாங்கம் பல திட்டங்களை ஏற்கனவே நடைமுறை வருகிறது. ஆஸ்திரேலியாவின் ரிசர்வ் வங்கியும் ஏற்கனவே 2 முறை வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறது. இருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி இன்னும் மந்தமாகவே உள்ளது. இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட வேண்டுமென்றால் முக்கியமாக மக்களின் பணப்புழக்கங்கள் அதிகரிக்க வேண்டும். அதாவது, மக்களிடம் செலவு செய்வதற்காக கையில் பண வசதி இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் ரிசர்வ் வங்கி பணத்தை புழக்கத்திற்காக மக்களிடம் கொடுக்கும் வகையில் பல இந்த திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். ஆஸ்திரேலிய அரசின் பத்திரங்களை வாங்குவதன் மூலமாக பணத்தை புழக்கத்தில் கொண்டு வர இந்த ரிசர்வ் வங்கி நினைக்கிறது. இதன்படி அடுத்த 6 மாதங்களில் 100 பில்லியன் டாலர்களை இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் ஈடுபடுத்த உள்ளது. அதே மாதிரியாக கடனுக்கு கொடுக்கும் வட்டியையும் குறைத்துள்ளது.
சரி, அரசு பத்திரங்களை வாங்குவது என்பது இது ஒன்றும் புதிதில்லை இல்லையா? ஏற்கனவே இது நடைமுறையில் இருக்கிறது இல்லையா?
ஆமா, ரிசர்வ் வங்கி அரசு பத்திரங்களை வாங்குவது ஒன்றும் புதிதாக ஒன்றும் கிடையாது. இதற்கு முன்பு இன்னும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், ரிசர்வ் வங்கி இந்த பத்திரங்களை அரசாங்கத்திடம் இருந்து வாங்கப் போவதில்லை. அதாவது, நேற்று அவர்கள் கொடுத்துள்ள அறிக்கைப்படி அரசாங்கத்திடம் இருந்து பத்திரங்களை வாங்காமல் ஏற்கனவே வாங்கியுள்ளவர்களிடம் இருந்து ரிசர்வ் வங்கி அந்த பத்திரத்தை தான் வாங்கி கொள்ளப் போகிறது. அப்படி செய்தால் அந்த பணம் அரசாங்கத்துக்கு போகாமல் யார் அந்த பத்திரங்களை முதலில் வாங்கியிருந்தார்களோ அவர்களுக்கு போகும். இதன்படி வாரத்துக்கு 5 பில்லியன் டாலர்கள் என அடுத்த 6 மாதங்களுக்கு இந்த பத்திரங்களை வாங்க உள்ளது. மேலும் சாதாரணமாக பத்திரங்கள் வாங்குவது விற்பது அதன் வட்டி விகிதத்தை பொறுத்து இருக்கும். அதாவது, பத்திரங்கள் வாங்குபவர்களின் தேவை குறைந்திருந்தால் வட்டியும் குறையும், தேவை அதிகமானால் வட்டி அதிகமாகும். அந்த வகையில் பத்திரங்களின் விலை கூடலாம் குறையலாம். அவர்கள் எதிர்பார்த்த வட்டி கிடைத்ததும் பத்திரங்கள் விற்பனை நின்றுவிடும். ஆனால் இந்த முறை ரிசர்வ் வங்கி வட்டி நிலைமையை என்னாகும் என்பதை பார்க்கப் போவதில்லை. அவர்களின் நோக்கம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் 100 பில்லியன் டாலர்களை புகுத்த வேண்டும் என்பதுதான். ஆகவே 100 பில்லியன் டாலர்கள் கிடைக்கும் வரை அவர்கள் பத்திரங்களை வாங்கி கொண்டுதான் இருப்பார்கள்.
நாட்டின் பொருளாதாரத்தில் 100 பில்லியன் டாலர்களை புகுத்துவதன் மூலம் ஏற்படுத்த போகின்ற மாற்றங்கள் என்னவாக இருக்கும்?
பொதுவாக ஒருவர் இந்த ஒரு அரசாங்க பத்திரத்தை ஒரு தனிப்பட்ட ஒருவரோ அல்லது ஒரு தனிப்பட்ட நிறுவனம் வாங்குவது என்பது எதற்காக என்றால், அது ஒரு எதிர்கால முதலீட்டாக அவர் வாங்குகிறார்கள். ஒரு முதலீட்டாரிடம் ஒரு பத்திரத்துக்கு பதிலாக அவர் கையில் பணம் இருந்தால் அவர் ஏதாவது செய்வார். அதாவது, ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்வார், அல்லது தனக்காக செலவு செய்வார், அல்லது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பார். இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, பொருளாதாரம் வளரும் என்று ரிசர்வ் பேங்க் எதிர்பார்க்கிறது. மேலும் ரிசர்வ் வங்கியே பத்திரங்களை வாங்கிக் கொள்வதால் வெளிநாட்டிலிருந்து வாங்குபவர்கள் குறைந்து விடுவார்கள். இதனால் வெளிநாட்டவர்களுக்கு ஆஸ்திரேலியன் டாலரின் தேவை குறைந்துவிடும். அப்படியானால் அந்த ஆஸ்திரேலியன் டாலருக்கு மதிப்பும் குறைந்து விடுகிறது. எனவே இந்த நாட்டிலிருந்து ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் ரிசர்வ் பேங்க் எதிர்பார்க்கிறது.
சரி, வட்டி விகிதங்கள் எல்லாம் குறைவதாக கூறினீர்கள். வட்டி விகிதம் குறைவதனால் அது கொண்டு வரப்போகின்ற மாற்றங்கள் என்னவாக இருக்கும்?
நேற்று ரிசர்வ் பேங்க் கொடுத்த அந்த அறிக்கையின்படி வங்கிகள் கடன் வாங்குவதற்கான வட்டி விகிதத்தை 0.25% சதவீதம் என்று குறைத்துள்ளார்கள். இதனால் மக்கள் வீடு வாங்குவதற்கோ அல்லது வேறு செலவுகளுக்கோ ஒரு வங்கியிடம் போய் கடன் வாங்கினால் அவர்களுக்கு வட்டி குறைவாக இருக்கும். இதில் இன்னொரு பிரச்சனை கூட ஆரம்பமாகலாம். அதாவது வட்டி குறைந்தவுடன் எல்லோரும் போய் வீடுகளை வாங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அதனால் வீடுகளின் விலைகள் அதிகமாகலாம். ஆனால் அப்படி ஆகும்போது கூட ஒருவர் தன் வீட்டின் விலை அதிகமான மதிப்பில் இருக்கிறது என்ற ஒரு நினைப்பில் அவர் அதிகமாக செலவழிக்கக்கூடும் என்றும் அதனால் பொருளாதாரம் வளரும் என்றும் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று, கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து வணிக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி 0.25% வட்டியில் இருந்து கொடுத்து வருகிறது. அந்த வட்டியையும் 0.1% குறைக்கிறது. இதனால் அதிக வியாபார நிறுவனங்களும் வங்கிகளிடம் கடன் வாங்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதனால் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்று ரிசர்வ் வங்கி எதிர்பார்க்கிறது.
அப்படி என்றால் வங்கிகள் அதிகமாக கடன் கொடுக்க முன் வருவார்களா?
அதாவது முன்பு வட்டிகள் குறைந்த பொழுது அதிக மக்கள் போய் கடன் வாங்குகிறார்கள். இதனால் வீட்டு விலை அதிகமாகிறது. பிறகு வட்டி பின்னொரு காலத்தில் அதிகப்படும் பொழுது அவர்களால் திருப்பி கொடுக்க முடியாமல் போய்விடும். இதனால் தான் தற்பொழுது வங்கிகள் கடன் கொடுப்பதில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது. என்னவென்றால், நேற்று ரிசர்வ் பேங்க் ஒரு அறிக்கை கொடுத்துள்ளது. அவர்கள் கொடுத்த கணிப்பில் இந்த மிக குறைவான வட்டி விகிதம் இருக்கும் நிலைமை சமீப காலத்தில் அதிகரிக்க வாய்ப்பில்லை என்றுதான் கணித்துள்ளார்கள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வளர வேண்டும். ஆனால் தற்பொழுது பணவீக்கம் 2% குறைவாகத்தான் உள்ளது. இது 2 அல்லது 3 வரை அதிகரிக்க வேண்டும். அதற்கு மக்களின் வேலை ஊதியங்கள் அதிகரிக்க வேண்டும், வேலை இல்லாமல் குறைய வேண்டும். ஆனால் இந்த நிலைமைகள் வரும் வரை வட்டி விகிதம் அதிகரிக்கப் போவதில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதற்கு பல வருடங்கள் ஆகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மக்கள் தைரியமாக கடன் வாங்க விரும்பலாம் என்றும் வங்கிகளும் கடன் கொடுக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி எதிர்பார்க்கிறது. இதனால் ஒரு பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும், அடுத்த சில வருடங்களில் வேகமாக ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள்.
ஆகவே ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவின் இந்த அறிவிப்பு நமது பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லதாகவே பார்க்கப்படுகிறது இல்லையா?
நிச்சயமாக, நிச்சயமாக இது நல்லது மட்டுமல்லாமல் இது ஒரு விரைவாகவும் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், மக்களிடம் அதிக பணம் இருந்தால் கடைக்கு போய் வாங்குவார்கள், வீடுகள் வாங்குவார்கள், கட்டுமானங்கள் நடக்கும் என்பது போல பல வளர்ச்சிகள் ஏற்படும். அதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வெகு விரைவில் ஒரு சீர்திருத்த நல்ல நிலைமையில் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள்.
ஆனால் நாம் அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ஆமாம், ஆமாம், நிச்சயமாக.
மிக்க நன்றி யூசுப் அவர்களே, மிக தெளிவாக விளக்கமாக கூறியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.